வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழிசை எஃப்எம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தமிழிசை எஃப்எம்மில் இனி நீங்கள் கேட்கலாம் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி வழங்கிய ராமாயணம் அத்தியாயம் 15 பரசுராமர். அயோத்தியில் தன்னிடம் ஒப்புவித்த ராஜகுமாரர்களை மிதிலையில் தசரதனிடம் க்ஷேமமாக ஒப்புவித்து விட்ட விஸ்வாமித்ர மகாமுனிவர் மங்கள காரியங்கள் முடிந்தவுடன் இரண்டு அரசர்களிடமும் விடைபெற்றுக் கொண்டு இமயமலைக்குச் சென்றார். இராமாவதார சரித்திரத்தில் விஸ்வாமித்திரருடைய பங்கு இந்த இடத்துடன் முற்றிற்று. இராமச்சரித்திரம் என்கிற மகா கோபுரத்திற்கு விஸ்வாமித்திரர் அஸ்திவாரக்கல் என்றே சொல்லலாம். இதற்கு பிறகு விஸ்வாமித்திரரை பற்றி இராமாயணத்தில் ஒன்றுமில்லை. வால்மீகி இராமாயணத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு காண்டத்தில் மிக முக்கியமான பங்கெடுத்துக் கொள்ளும் பாத்திரங்கள் அந்த காண்டத்தோடு வெகுவாக மறைந்து போகிறார்கள். பாலகாண்டத்து விஸ்வாமித்திரர் பிறகு காணப்படுவதே இல்லை. அயோத்தியா காண்டத்து கைகேயி பிறகு எங்கேயோ பேச்சின்றி மறைந்து போகிறாள். குகனும் அப்படியே, பரதனும் இவ்வாறே. சித்திரக்கூடத்திலிருந்து திரும்பி போனவனை மறுபடி ராமன் அயோத்தி திரும்பும் வரையில் எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் காண்பதில்லை. ராமனுடைய பல கஷ்டங்களிலும் கவலைகளிலும் பரதனை கவிஞர் நம்முன் கொண்டு வருவதில்லை. சாதாரண நாடகங்களில் வரும் பாத்திரங்களைப் போல் வால்மீகியின் இதிகாசத்திலுள்ள பாத்திரங்கள் கடைசி வரையில் நின்று அவ்வப்போது தகுந்த சமயங்களில் திரும்பி வந்து தங்களை காட்டிக் கொள்ளுகிறதில்லை. கதாபாத்திரங்களை விமர்சனம் செய்வதில் விசேஷ ரசம் காணும் நம்முடைய நாவலர்கள் இதை கவனத்தில் வைக்க வேண்டும். விவாகம் முடிந்ததும் தசரத சக்கரவர்த்தி அயோத்திக்கு திரும்பினார். அவருடைய பெரும் பரிவாரமும் கூடச் சென்றது. வழியில் ஓர் இடத்தில் திடீரென்று அபசகுணங்கள் தென்பட்டன. கவலைப்பட்ட தசரதன் காரணம் என்னவென்று வசிஷ்டரை கேட்டார். கெட்ட நிமித்தங்கள் உண்மையே, ஆயினும் கெடுதல் இல்லை. பறவைகளின் குறிகள் அசுபமாக இருந்தாலும் தரையில் நடக்கும் பிராணிகளின் குறிகள் சுபமாகவே இருக்கின்றன. ஆகையினால் பயத்துக்கு காரணமில்லை என்றார். இவ்வாறு வசிஷ்ட மகரிஷியும் தசரத சக்கரவர்த்தியும் பேசிக் கொண்டிருக்கையிலேயே பயங்கரமான காற்று வீசிற்று. மரங்கள் ஒடிந்து விழுந்தன. பூமியில் ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாயிற்று. புழுதி உயர கிளம்பி சூரியனை மறைத்தது. எட்டு திக்குகளும் இருண்டுவிட்டன. எல்லோரும் பயந்து போனார்கள். பிறகு காரணம் கண்டார்கள். க்ஷத்திரியர் கூட்டத்துக்கே யமனாக அவதரித்த பரசுராமர் வந்து நின்றார். தோளில் வில்லும் கோடரியும் கையில் மின்னலைப் போல் ஜொலிக்கும் ஓர் அம்புமாக திரிபுரம் எரித்த ருத்ரனைப் போலவே பார்த்தவர்கள் நடுங்க தலையில் ஜடையுடன் பரசுராமர் விளங்கினார். அவர் முகத்தினின்று காலாக்கினி போல தாங்க முடியாத ஒளி வீசிற்று. தலைமுறை தலைமுறையாக க்ஷத்திரியர்களை ஹதம் செய்த ஜமதக்னி குமாரர் பரசுராமர் எங்கே சென்றாலும் பூகம்பமும் பெருங்காற்றும் அவருக்கு முன் செல்லும். க்ஷத்திரியர் குலம் நடுங்கும். தசரதனுடைய பரிவாரத்திலிருந்த பிராமணர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். ஜமதக்னி முனிவருடைய குமாரரான பரசுராமர் தம்முடைய தந்தை ஓர் அரசனால் கொல்லப்பட்ட காரணத்தினால் க்ஷத்திரிய குலத்தையே அழித்து விடுவதாக பிரதிஜை எடுத்து பிரதிஜைப்படி நூற்றுக்கணக்கான அரசர்களை ஹதம் செய்து சினம் தணிந்ததாக எண்ணினோமே, மறுபடியும் தம் கோர யுத்தத்தை ஆரம்பித்து விட்டாரா என்ன என்று பயந்து தமக்குள் பேசிக் கொண்டார்கள். இவ்வாறு சந்தேகித்துக் கொண்டே அவருக்கு அர்க்கியம் சமர்ப்பித்து உபசரித்தார்கள். அவர்கள் செய்த உபச்சாரத்தை அங்கீகரித்து பரசுராமர் ராமச்சந்திரனை பார்த்து பேசலானார்.
தசரதன் மகனே, உன் வேற செயல்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன். ஜனகர் சபையில் பரமசிவனுடைய தனுசை நீ வளைத்து விட்டதும் அது ஒடிந்ததும் எல்லாம் நான் கேட்டு இது எவ்வாறு நடந்தது என்று ஆச்சரியப்பட்டுத்தான் உன்னை பார்க்க வந்தேன். இதோ என்னிடம் இருக்கும் வில் நீ ஒடித்த வில்லுக்கு சமமானது. என் தந்தை ஜமதக்னி அடைந்த விஷ்ணு தனுசு இது. இதை வளைத்து நான் ஏற்றுவாய். பானமும் தருகிறேன். இதை செய்வாயேல் நாம் இருவரும் யுத்தம் செய்வோம் என்றார்.
தசரதன் இதையெல்லாம் பார்த்து பெருந்திகில் அடைந்தான். மகனை எப்படியாவது இந்த கொடிய பரசுராமரிடமிருந்து மீட்டு அவன் உயிரை காப்பாற்ற வேண்டுமென்று அடக்கமாக பேசினார்.
நீர் பிராமணர், க்ஷத்திரிய ஜாதியின் பேரில் உமக்கிருந்த கோபமும் இதற்கு முந்தியே தணிந்து விட்டதல்லவா? பிறகு தவம் செய்ய புகுந்தீர் அல்லவா? என் குமாரன் சிறுவன், அவனுடனா நீர் யுத்தம் செய்வது? அபயம் தருவீராக. இனி ஆயுதம் எடுப்பதில்லை என்று தேவராஜனிடம் நீர் வாக்குறுதி செய்து விட்டீர். காஷ்யபருக்கு பூமண்டல ஆதிபத்தியத்தையும் தந்துவிட்டு மகேந்திர பர்வதத்தில் தவம் செய்ய போனீர் அல்லவா? பிரதிஜை தவறலாமா? ராமனிடத்தில் நாங்கள் எல்லோரும் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவனை நீர் ஹதம் செய்துவிட்டால் நாங்களும் கூடவே மடிந்து போவோம்.
இவ்வாறு தசரதன் திகிலடைந்து கெஞ்சியதை பரசுராமர் கவனிக்கவே இல்லை. அவர் தசரதனை பார்க்காமல் ராமச்சந்திரனிடமே பேசிக் கொண்டு போனார்.
விஸ்வகர்மாவால் பூர்வம் இரண்டு சிறந்த வில்கள் செய்யப்பட்டன. இரண்டும் சிறப்பு வாய்ந்தவை. ஒன்று திரிபுரத்தை எரித்த திரியம்பகனுக்கு தரப்பட்டது, இரண்டாவது வில் திருமாலுக்கு தரப்பட்டது. அந்த விஷ்ணு தனுசு இது. நீ வளைத்து ஒடித்ததாக சொல்லப்படுவது சிவன் வில். இந்த வில்லை வளைக்க முடியுமா பார். வளைத்தாயானால் உன் வீரியம் எனக்கு நிச்சயமாகும். அப்போது நாம் இருவரும் யுத்தம் செய்வோம் என்றார்.
இவ்வாறு தனக்கு சமானம் யாருமில்லை என்று எண்ணி வந்த பரசுராமர் மிக உரத்த குரலில் பேசியதை கேட்ட சக்கரவர்த்தி திருமகன் மெதுவாகவே அடக்கமும் கம்பீரமும் கொண்ட குரலில் பதில் சொன்னான்.
ஜமதக்னி புத்திரரே, தந்தை கொல்லப்பட்ட கோபத்தால் நீர் பழிவாங்கினீர். அதில் நான் குற்றம் காணவில்லை. ஆனால் மற்றவர்களைப் போல் என்னை நீர் அடக்க முடியாது. தயவு செய்து வில்லை கொடும் என்று சொல்லி தசரத ராமன் ஜமதக்னி ராமனிடமிருந்து வில்லையும் அம்பையும் வாங்கினான். வில்லை வளைத்து அம்பையும் வைத்து நாணையும் இழுத்தான்.
பிராமணரே, இப்போது என்ன செய்ய சொல்கிறீர்? இந்த அம்பு வீணாகாதே என்றான் சக்கரவர்த்தி திருமகன் புன்னகையுடன்.
இரண்டு ராமர்களும் கூடியதை பார்க்க தேவகந்தர்வ யக்ஷ கணங்கள் ஆகாயத்தில் வந்து நின்றார்கள். தசரதராமன் வில்லை வளைத்ததும் பரசுராமனுடைய தேஜஸானது வாடிவிட்டது. அவருடைய அவதார சக்தி கணத்தில் மறைந்தது.
உன் பிரபாவத்தைக் கண்டேன். நீ என்னை கர்வபங்கம் செய்ததில் எனக்கு வருத்தமில்லை. நீ யார் என்பதை அறிந்தேன். என் தவம் முழுவதும் உனதாகக் கடவது. ஆனால் காஷ்யபரிடம் நான் செய்த பிரதிஜைப்படி அவருக்கு கொடுத்துவிட்ட பூமியில் நான் இரவில் தங்கக்கூடாது. ஆனபடியால் என் தவ வலிமையால் சூரியாஸ்தமனத்துக்கு முன் மகேந்திர மலைக்கும் போய் சேர வேண்டும். அதற்கு மட்டும் அனுமதிப்பாயாக. மற்றபடி உன் கையில் இருக்கும் அம்புக்கு என்னுடைய தவத்தின் பயன் முழுவதும் இரையாகக் கடவது
என்று சொல்லிவிட்டு சக்கரவர்த்தி திருமகனை பிரதிக்ஷணம் செய்து வணங்கி தாம் வந்த வழியே திரும்பினார். நீங்கள் இதுவரை கேட்டது ராஜாஜி எழுதிய சக்கரவர்த்தி திருமகன். வழங்கியவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரோஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழோசை எஃப்எம். இது எட்டு திக்கும் எதிரொலி கட்டம்.